கத்தியோ தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 8 இறை வசனங்கள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு ஒளிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டி வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் காலுமாக பிடிபட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 2012 ஆண்டு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சண்டை 2 குழுக்களுக்குள் நடைபெற்றது. அதில் சண்டே ஹூக் எலமெண்டரி ஸ்கூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தின் அருகிலே இந்த சண்டை நடைபெற்று கொண்டிருந்ததால் பல பிள்ளைகளும் இதில் காயமடைந்தனர். அதில் ஸ்கார்லெட் லேவிஸ் என்று சொல்லப்படக்கூடியவருடைய குழந்தை ஜெஸ்ஸி சுட்டு கொல்லப்படக்கூடியவராக இருந்தார். அவர் இறந்த பிறகு இந்த தாய் கதறி அழக்கூடியவராக இருக்கிறார். இந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய பிள்ளையை சுட்டு கொன்றுவிட்டார்களே என்று சொல்லி அந்த சுட்டு கொன்ற நபரை மேல் கோபம் கொண்டு அவரை மன்னிக்க முடியாமல் அவர் திணறக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடியவராக இருக்கிறார். உடல் சோர்வடையக்கூடியவராக இருக்கிறார். மிகவும் சோர்ந்த நிலையிலே கோபம் மனதை வாட்டி வதைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் இந்த யோவான் நற்செய்தியின் இன்றைய நற்செய்தி பகுதியை வாசிக்கக்கூடியவராக இருக்கிறார். வாசித்த போது அவருக்கு தோன்கிறது, கடவுள் இயேசு அந்த பெண்ணை தீர்ப்பிடவில்லை. அவர் பாவம் செய்திருந்தாலும் அந்த பெண்ணை அவர் தீர்ப்பிடவில்லை, அந்த பெண்ணின் மேல் கோபம் கொள்ளவில்லை. மாறாக அந்த பெண்ணை மன்னித்து அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வை நினைத்து பார்க்கக்கூடியவராக இருந்து அந்த சுட்டு கொன்ற நபரை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி உளமாற மன்னிக்கின்ற ஒரு நிகழ்வை செய்தித்தாளிலே நான் வாசிக்க கேட்டேன். மிகப்பெரிய பலமாக இருப்பது இன்று மன்னிப்பு. ஒரு முறை நான் வீடு சந்தித்து கொண்டிருந்த போது அந்த வீட்டிலே ஒரு இளைஞன் இருந்தார். அந்த இளைஞனுக்கு முதுகிலே ஒரு அடிபட்டிருந்தது. அந்த அடிபட்டதன் காரணமாக அவருடைய கை கால்களை அவர் செயல் இழந்த நிலையிலே ஒரு வீல்சேரிலே அவரை அமர வைத்திருந்தார்கள். ஒரு இளைஞன் அவரை பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. காரணம், அவருடைய பெற்றோர் இவருக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் செய்து கொண்டிருந்தனர். என்ன என்று கேட்டபோது அந்த பெற்றோர் சொன்னார்கள், எங்களுடைய இரண்டாவது பையன் இவன், இவனுக்கு நல்ல வசதியான ஒரு இடத்திலே வேலை கிடைத்தது. வேலை கிடைத்த பிறகு இவன் ஒரு இடத்திற்கு சுற்றுலா செல்கிறான். அந்த சுற்றுலா சென்ற இடத்திலே கூட இருந்த நண்பர்கள் இவனை மேலிருந்து கீழே தள்ளிவிடுகிறார்கள். தண்ணீருக்குள் விளையாட்டாக செய்தார்கள், ஆனால் அது விபரீதமாக முடிந்துவிட்டது என்று சொல்லி அந்த பெற்றோர் நிகழ்வை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த இளைஞன் அவன் சொன்னான், நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, நான் யாரையும் குறிப்பிட்டு இவர்கள் தான் இதை செய்தார்கள் என்று சொல்லவில்லை. நான் என்னுடைய நண்பர்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், அவர்கள் தெரியாமல் செய்தார்கள், வேண்டுமென்றே செய்யவில்லை. நான் அடிபட்ட பிறகு அவர்கள் எல்லோரும் வருத்தப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், நான் அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அந்த நபர் இளைஞன் சொல்லக்கூடியவனாக இருந்தான். இப்போது நான் யோசித்து பார்த்தேன், படுத்த படுக்கையாக பெற்றோருடைய உதவியோடு இந்த இளம் வயதிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய நண்பர்கள் செய்த தீமையை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரே என்று சொல்லி நான் நினைத்து பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்று நச்சிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசுவிடத்திலே ஒரு பெண்மணியை, பாவம் செய்து விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணியை அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நற்செய்தி பகுதியை நான் வாசிக்கின்ற போது எனக்கு இரண்டு விதமான கேள்விகள் எழுந்தன. ஒன்று, மோசே சட்டம் சொல்கிறது, லேவியர் அதிகாரம் 20:10 நாம் வாசிக்கிறோம், அடுத்திருப்பவன் மனைவியோடு உடலுறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதில் இருவருமே குற்றவாளிகளாக கருதப்படுகிறார்கள் மோசேயின் சட்டப்படி. ஆனால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த பெண்மணியை மட்டும் அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கு ஒரு முரண்பாடு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இங்கு ஒருவரை விட்டுவிட்டார்கள், பெண்ணை மட்டும் அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக, சதுசேயர்களும் பரிசேயர்களும் இவர்கள்தான் ஒருவரை குற்றவாளி என தீர்ப்பிடக்கூடியவர்களாக, விசாரணை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இவர்கள் இந்த பெண்மணியை இயேசுவிடத்திலே அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? இயேசுவிடத்திலே என்ன விதத்தை இவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்? இதைதான் நற்செய்தி அழகாக சொல்கிறது. இயேசுவை பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்பதற்காகவே இந்த பெண்மணியை இயேசுவிடத்திலே அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெண்ணை அனுப்பினால், இயேசு பெண்ணை மன்னித்து அனுப்பினால் கடவுளுடைய கட்டளைகளை மீறுகிறார் என்று சொல்லி இயேசுவின் மீது குற்றம் சுமத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது பெண்ணை இயேசு தண்டித்தால் ரோமையர்களுக்கு எதிராக இவர் குற்றம் செய்கிறார், காரணம் ரோமையர் அரசாங்கம்தான் இந்த பெண்ணுக்கு குற்றவாளி என தீர்ப்பிட முடியும், தண்டிக்க முடியும் என்கின்ற ஒரு சட்டத்தை மீறக்கூடியவராக இருக்கிறார், ரோமையர்களை மதிக்கவில்லை என்று சொல்லி இயேசு மேல் குற்றம் சாட்டலாம் என்று சொல்லி இயேசுவிடத்தில் அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு இவர்கள் கேட்ட எந்த விதமான கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. இந்த பெண்ணிற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லி கேட்டதற்கு இயேசு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. மாறாக, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு சரியான பதிலடியை அவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். காரணம், பல நேரங்களிலே நாம் பிறரை குற்றவாளிகளாக சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே பிற குற்றத்தை நாம் சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த முதல் வாசகத்திலே நாம் அழகாக வாசிக்க கேட்டோம் சூசனாவுடைய நிகழ்வை. சூசனாவை அந்த இரண்டு முதியவர்களும் சேர்ந்து குற்றவாளி என சொல்லி அவரை சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குற்றம் செய்யாத ஒரு நபரை குற்றவாளியாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாம் பலரை குற்றவாளிகளாக நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் பிறருடைய குற்றங்களை மிகைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆம், நாம் செய்த சிறு சிறு தவறுகளை எல்லாம், பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் மறந்துவிட்டு பிறர் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி அவர்களை நாம் துன்பப்படுத்தக்கூடியவர்களாக அல்லது தீர்ப்பிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிகழ்வைதான் இந்த ரட்சித்தல இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய முதல் வாசகமும் தானியேல் அதைதான் அந்த இரண்டு முதியவர்களுக்கும் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய தவறை மறைப்பதற்காக நீங்கள் பிறருடைய குற்றத்தை மிகைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், பிறரை குற்றவாளிகளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி தானியேல் அழகாக முதல் வாசகத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் நம்மை மிகைப்படுத்தி கொண்டு பிறரை நாம் குற்றவாளிகளாக தீர்ப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைதான் இந்த நற்செய்தியிலே இயேசு உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு அதோடு நிறுத்திவிடவில்லை, மாறாக அந்த பெண்ணை பார்த்து இறுதியாக அவர் சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. மிகவும் கடினமான ஒரு வாக்கியம், இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? நமக்கு திருச்சபை அழகாக ஒப்புரவு அருள்சாதனத்தை கொடுத்திருக்கிறது. நாம் ஒவ்வொரு ஒப்புரவு அருள்சாதனத்திலும் குருக்கடலத்திலே நாம் பாவத்தை அறிக்கையிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் பாவசங்கீதனத்திற்கு செல்கிற போது நம்முடைய பாவங்களை, எப்படிப்பட்ட பாவங்களை நாம் அறிக்கையிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே ஒப்புர வருட்சாதனங்கள் கடமைக்காக மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் ஒப்புர வருட்சாதனத்தையே செய்வதில்லை, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம். பல நேரங்களிலே ஒப்புர வருட்சாதனத்திற்கான ஒரு முக்கியத்துவத்தை நாம் தருவதில்லை. சிலர் அந்த ஒப்புர வருட்சாதனத்தை பொருள் உணர்ந்து செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒப்புர வருட்சாதனம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக பெரிய கொடை. அந்த கொடை இந்த நச்சிதிரியை இயேசு சொன்னது போல இனி பாவம் செய்யாதே என்பதற்கான ஒரு தூண்டுதலாக நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். ஆம், பல நேரங்களிலே நாம் ஒப்புர வருட்சாதனத்தை செய்கிறோம், மாதம் மாதம் செய்கிறோம், அல்லது ஒரு சிலர் வாரத்திற்கு ஒரு முறை செய்கிறார்கள், அல்லது வருடத்திற்கு ஒரு முறை செய்கிறார்கள். ஒப்புர வருட்சாதனத்தை நாம் ஒவ்வொரு முறை செய்கிற போதும் நாம் நம்மையே சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு இந்த ஒப்புர வருட்சாதனம் எனக்கு உதவியாக இருக்கிறதா? இந்த ஒப்புர வருட்சாதனத்தின் வழியாக இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, பாவத்தை நான் தவிர்த்து வாழ்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கிறதா என்கின்ற சிந்தனைகளை நாம் சிந்தித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒப்புர வருட்சாதனத்தின் உண்மையான ஒரு பொருளாக இருக்கும். பல நேரங்களிலே ஒப்புர வருட்சாதனத்தை நாம் செய்கிறோம் கடமைக்கு என்று, நாம் சொன்ன பாவங்களையே மீண்டும் மீண்டும் என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே செய்து கொண்டிருக்கிறோம். ஒப்புர வருட்சாதனம் என்பது நாம் பாவங்களை விட்டு விலகி நாம் புதிய மக்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அது மிகவும் கடினமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அது மிகவும் கடினமான செயல்பாடு. நான் சொல்லிவிடலாம் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி, ஆனால் இனி பாவம் செய்யாதே என்பது மிகவும் கடினமான ஒரு செயல்பாடு. அது நம்முடைய உள்ளத்திலே ஊடுருவி நாம் மனமாற்றத்தை விரும்பி சிறிது சிறிதாக நாம் பாவத்திலிருந்து விலகி வாழ்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு நம்மை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு நம்மை முழு மனதோடு மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்று நட்சத்திரத்தை நாம் வாசிக்க கேட்டது போல அந்த பெண்மணியை இயேசு முழு மனதோடு மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் உன்னை தீர்ப்பிடவில்லை, நான் உனக்கு எந்த விதமான தீர்ப்புகளையும் தரவில்லை, மாறாக இனி பாவம் செய்யாதே என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆம், இனி பாவம் செய்யாமல் வாழ நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பாவத்தை முழுமையாக நாம் தவிர்ப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. ஆனால் இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கிற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. எப்படி பாவம் செய்யாமல் நாம் வாழ முடியும் என்கிற சிந்தனையை தான் இன்றைய வழிபாட்டிலே நாம் கேட்கிறோம். யாக்கோப்பு நூல் அதிகாரம் 4:17 நாம் வாசிக்கிறோம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். பல நேரங்களிலே நாம் நன்மை செய்ய தவறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். தீமையை மட்டுமே முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு நன்மை எது, தீமை எது என்பது நமக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு நன்மையை உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நன்மையை உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதுதான் யாக்கோப்பு நூல் அதிகாரம் 4:17 அழகாக சொல்கிறது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். நாம் நன்மை செய்து வாழ்கிற போது நன்மையை செய்ய முயற்சிக்கிற போது நாம் பாவத்தை தவிர்த்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் எப்போதும் நன்மையை தேடி செல்கிற போது நாம் பாவத்தை தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் இதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி நன்மையை தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்? யாக்கோபு நூல் அழகாக சொல்கிறது, அதிகாரம் 4:17, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தோம், அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். நமக்கு நன்மை செய்ய தெரியும், நமக்கு நன்மை செய்ய தெரியும். நன்மை எது தீமை எது என்பதை நாம் உணரக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். அந்த நன்மையை தொடர்ந்து செய்கிற போது நாம் பாவத்தை தவிர்த்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இயேசு இந்த நற்செய்தியிலே இனி பாவம் செய்யாமல் வாழ்வதற்காக நமக்கு கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் நன்மையை தேடி செய்யக்கூடியவர்களாக, நன்மையை வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்கிற போது, தீமையை அகற்றி நன்மையான ஒரு வாழ்வை வாழ்கிற போது, நாம் பாவத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய மக்களாக வாழ்கிறோம் என்கிற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன்.
பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை.